உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம்
வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. மதுரை பேராசிரியர் சொல்வேந்தர் சொல்லின் செல்வர் திரு சோசோமி சுந்தரம் அவர்களின் மகாபாரத பேச்சை வரும் வாரங்களில் கேட்டு மகிழ்வோம். மகாபாரதம் என்கின்ற பெரிய காவியம் எந்த சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒரு காவியம் என்பதை நீங்கள் அவரது பேச்சின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அவர் பேசும்பொழுது நமது வாழ்வில் நடந்தவற்றை அந்த கதையுடன் இணைத்து பார்க்கும் பொழுது அது காலத்தையும் வென்ற ஒரு காவியம் என்பதை உங்களுக்கு நன்றாகவே நினைவுறுத்தும். இந்த சொல் வித்தகர் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் என பல்வேறு பக்தி இலக்கியங்களில் இருந்து பாடல்களை இந்த மகாபாரதத்துடன் இணைத்து நமக்கு தருகின்றார். அதை கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
சந்திர வம்சம், சந்திரன்கிட்ட இருந்து பிறந்தவங்க. சந்திரனுக்கு பிள்ளை புதன், புதனுக்கு பிள்ளைகள் வரிசைக்கு பிறந்தார்கள். அந்த வம்சத்துல நகுஷன் ஒருத்தன். நகுஷன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணனான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா அடுத்த தேவேந்திரன் அவன் தான். அந்த தேவேந்திரனுக்கு பதவி முடிஞ்சு போச்சு. இவர் தேவேந்திரன் ஆகிட்டார். நகுஷன் இந்திராணிகிட்ட போகணும், நான் தகுந்த பல்லக்கல போகணும். என் பல்லக்கை யாரு தூக்கணும் தெரியுமா? சப்த ரிஷிகளும் தூக்கணும். 7 ரிஷி எவ்வளவு பெரியவங்க. இவன் பல்லக்க அவங்க தூக்கணுமா? இதுக்கு பேரு தான் திமுருன்னு பேரு. ஆணவம்னு சொல்றனா இல்லையா? அர்ப்பனுக்கு பகுசி வந்தா அர்த்த ராத்திரியில கொடைப்பிடிப்பானும் வாங்க. அது மாதிரி சப்த ரிஷிகள் தூக்கணும், நான் அந்த பல்லக்கல்ல போகணும். விநாச காலே விபரீத புத்தி. 7 ரிஷிகள் அகஸ்தியர் முன்னால. அகஸ்தியர் குட்டை, மத்தவங்க எல்லாம் பெரிய ஆளு. தூக்கிக்கிட்டு போனா அகஸ்தியரால நடக்க முடியல. இவன் மேல இருக்கவன் இந்திராணிய உடனே பார்க்கணும். சர்ப 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 சர்ப்பன்னா வேகமாப்போ வேகமாப்போ. பாம்பு பார்த்திருக்கா சரட்டுன்னு ஓடிடும். வேகமா போறதுனால அதுக்கு சர்ப்பம்னு பேர் கொடுத்தான். சர்ப்ப சர்ப்ப. அவருக்கு கோபம் வந்துருச்சு. பாவி பயல, 7 ரிஷிகளை தூக்க விட்டு வேகமாப்போன்னு வேற சொல்ற, என்ன சொன்ன? சர்ப்ப, நீ மலைப்பாம்பாக போக கடவது. நகுஷன் மலைப்பாம்பாக விழுந்து விட்டான். நகுஷனுக்கு இங்க பிள்ளைகள். நகுஷன் மகன் ஆயு, ஆயு மகன் யயாதி. இந்த யயாதி ஒரு நாள் வேட்டைக்கு போறான். நிறுத்துங்க, அதுக்குள்ள இன்னொரு கதைக்கு ஓடுறேன். மகாபாரதத்துல அத்தனை கதை, எங்கேயும் கிடையாது இவ்வளவு கதை. வியாழன், வியாழன்னா யாரு? குரு பெயர்ச்சி. இந்த வரப்போகுது வியாழ பகவான். அவருக்கு சுண்டக்கடலை மாலை போடுறோம், கும்பிடுறோம். சாமி எனக்கு நல்லத கொடு. குரு வியாழ பகவான். வியாழ பகவானுடைய பிள்ளை கசன் ஒருத்தன். அந்த இது வந்து தேவகுரு. அசுரர்களுடைய குருவுக்கு சுக்கராச்சாரியன்னு பேர். அவர் தான் வெள்ளி. வியாழனும் வெள்ளியும் அடுத்தாப்புல அடுத்தாப்புல. வியாழன் தேவகுரு, வெள்ளி அசுரகுரு. நம்ம மனசுல நல்லதும் கெட்டதும் ஒரு இடத்துல தானே இருக்கு. இல்ல இந்த பக்கம் நல்லது இந்த பக்கம் கெட்டதா? இல்லையே, ரெண்டும். இந்த சுக்கராச்சாரியாருக்கு ஒரு மந்திரம் தெரியும், சஞ்சீவினி மந்திரம். சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னா செத்தவன் பொழைச்சிருவான். இவர் அசுரர்களை பூரா பொழைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வியாழ பகவானுக்கு அந்த மந்திரம் தெரியாது. தேவர்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. அமுதம் கொண்டாடுறதுக்கு முன்னால என்ன பண்றது? வியாழ பகவான் மகனை கூப்பிட்டார், மிஸ்டர் கசன் வந்துட்டேன், சுக்கராச்சாரியார்கிட்ட போ, எப்படியாவது அந்த சஞ்சீவினி மந்திரத்தை கத்துக்கிட்டு வா. கசன் வந்தான் சுக்கராச்சாரியார்கிட்ட, மாணவனா சேர்ந்தான், மாணவனா சேர்ந்தா ஏத்துக்கணும், யாரு வந்தாலும் தெரியுது வியாழன் புள்ளேன்னு, அதுக்காக ஒன்னும் தப்பு இல்லை, ஏத்துக்கிட்டார். 1000 வருஷம் வேலை பார்த்தான், எப்படியாவது இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அசுரர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பயலை கொல்லணும், இவனை கொன்று விட்டார்கள். வேடிக்கை என்ன தெரியுமா? சுக்கராச்சாரியாருக்கு ஒரு பொண்ணு, அவளுக்கு தேவயானின்னு பேரு. இந்த தேவயானி இந்த கசன் வந்ததுல இருந்து மனச அவங்கிட்ட பறி கொடுத்துட்டான். கட்டிக்கிட்டா இவனைத்தான் கட்டிக்கணும், காதல். இப்ப அவனை அசுரர்கள் கொன்று விட்டார்கள். அப்பாட்ட போய் அழுதான், அவர் எனக்கு வேணும், என்னம்மா இல்லன்னா நானும் செத்து போயிடுவேன், உங்களுக்கு தான் சஞ்சீவினி மந்திரம் தெரியும். இல்ல ஆமா, பொழைக்க அவனை திரும்ப பொழைக்கவங்க. சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி எழுப்பிட்டார், கசன் வந்துட்டான், தேவயானிக்கு சந்தோஷம். அசுரர்கள் பார்த்தார்கள், சே கதை எப்படி ஆகுதா, இனிமே இவன் வர முடியாதபடி இவன் கதையை முடிக்கணும், இவனை கொன்று எரித்து சாம்பலாக்கி மதுவுல கலந்து சுக்கராச்சாரியாருக்கே கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன புரியுது? மது உள்ள போனா எல்லாம் கெட்டு போகுதுன்னு புரியுது. அவர் ஒன்னும் புரியாம வாங்கி குடிச்சு விட்டார். இவன் எங்க இருக்கிறா? சாம்பலா போயிட்டான். மதுவோட கலக்கி குடிச்ச உடனே அப்படி உட்கார்ந்து இருக்காரா? கதையெல்லாம் தெரிஞ்சிருச்சு தேவயானிக்கு. அப்பா காலில் விழுந்தா, அப்பா கதை எப்படி ஆயிப்போச்சு, என்ன பண்றது? ஏம்மா நான் இப்ப மந்திரம் சொன்னா அவன் என் வயிற்ற கிழிச்சுக்கிட்டு வெளியில வருவான், நான் செத்து போயிருவேன், உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா ரெண்டும் தான் வேணும், அப்பாவும் வேணும் புருஷனும் வேணும், மன்னிக்கணும் காதலனும் வேணும், அப்படித்தானே? இப்ப என்ன பண்றது உங்களுக்கு தான் தெரியும், இல்ல செங்க என்னமா செய்ய சொல்றே? நீங்க முதல்ல அவனுக்கு வயிற்றுக்குள்ள அவன் இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க, அவன் கேட்டுக்குவன். அப்புறம் நீங்க அந்த மந்திரத்தை சொன்னா உங்க வயிற்ற கிழிச்சுக்கிட்டு அவன் வெளியில வந்துடுவான், அவனுக்கு மந்திரம் தெரியுமல்ல, அதை சொல்லி உங்களை காப்பாத்திடுவேன். நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? ரைட். இந்த அசுரர்கள் பண்ண முட்டாத்தனம் அவனுக்கு வசதியா போச்சு. உங்களுக்கு கடவுள் அருள் இருக்குமானால் எதிரி பண்ற முட்டாள்தனம் உங்களுக்கு துணையா நிற்கும். அதுக்குத்தான் கடவுள் துணை இருக்கணுங்கிறது. அதே மாதிரி என்ன ஆச்சு? கசனே உள்ள இருக்கியா? இருக்கிறேன். ஆன்மா பேச, ஆன்மாவுக்கு எல்லாம் உண்டு. உனக்கு தெரியுமா இந்த 5 பூதம், இந்த மனசு, இந்த புத்தி, அகங்காரம், இதெல்லாம் ஆன்மாவோட சேர்ந்து போயிரும். இந்த உடம்பை விட்டுட்டு உயிர் போகுதில்ல, 8 விஷயம் போயிரும். எதோட? ஆன்மாவோட. இந்த 5 வேலை பார்க்கறதில்ல, மெய், வாய், கண், மூக்கு, செவி, பார்க்கறோம் கேட்கறோம், இருக்குல்ல இந்த 5 கதை பிளஸ் மனம், புத்தி, சித்தம், இந்த 8ம் ஆன்மாவோட அடுத்த பிறவிக்கு போயிடும். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. புரிய அட்டகாயம்னு பேர். நான் ரொம்ப அதுக்குள்ள எல்லாம் போகல. உள்ள பேசுறான் கசன், நான் மந்திரம் சொல்றேன் கேக்குதா? நல்லா கேக்குது, கேட்டுக்கோ, மறந்துடாதே. சரி, நான் மந்திரம் சொல்லி உன்னை எழுப்புவேன். சரி, நான் இறந்து போயிருவேன். சரி, நீ வந்து மந்திரம் சொல்லி என்ன எழுப்பணும். சரி, வசதியா போச்சு. அவனுக்கு மந்திரம் தெரிஞ்சிருச்சு, வெளியில வந்துட்டான், இவரும் பொழைச்சுக்கிட்டார். தேவயானி பக்கத்துல வந்தான். கதை இப்பத்தான் ஆரம்பிக்குது. அவ என்ன சொன்னான்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இவன் சொன்னான், குருநாதன் பொண்ணு எனக்கு தங்கையின்ட்ட போச்சு, கையில ராக்கி கட்டிவிட்டேன், என்ன செய்விய? குருநாதன் பொண்ணு எனக்கு தங்கை. அவளுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு. உடனே என்ன பண்ணா? கோபத்துல, நீ கத்துக்கிட்ட சஞ்சீவினி மந்திரம் உனக்கு சித்தி ஆகாது, சாபம் கொடுத்துட்டான். முடிஞ்சு. ராஜா, அசுர ராஜா விருஷபர்வான்னு பேர். அவனுக்கு ஒரு பொண்ணு சர்மிஷ்டைன்னு பேர். இந்த சர்மிஷ்டை இந்த குருநாதன் பொண்ணு தேவயானியோட நட்பு கொண்டவள். அவ ராஜா விட்டு பொண்ணு, இவ குருநாதர் விட்டு பொண்ணு. 4-5 நண்பிகள், நண்பருக்கு பெண்பால் நண்பி, சரிதானா? பரவாயில்ல. எல்லாரும் அப்படி குளிக்க போனாங்க. குளிக்க போன உடனே எல்லா ஆடைகளையும் களைஞ்சு வச்சுட்டு போனாங்க. காத்தடிச்சுது, எல்லா ஆடையும் ஒன்னோட ஒண்ணு கலந்துருச்சு. வெளியில வந்தா அந்த குருநாதன் பொண்ணு யாரு? சர்மிஷ்டை. தெரியாதனமா மன்னிக்கணும். குருநாதன் பொண்ணு தேவயானி, ராஜாவுடைய பொண்ணு சர்மிஷ்டை. இந்த சர்மிஷ்டை என்ன பண்ணனா, தெரியாதனமா குருநாதன் பொண்ணுடைய சேலையை கட்டிவிட்டான். குருநாதன் பொண்ணு வந்துட்டா, நீ கட்டினது தப்பு, சேலையை அவுத்து கொடு. அவர் எங்கிட்ட வேலை பார்க்கிறவரு உங்க அப்பா. எங்க அப்பா ராஜா, உங்க அப்பா அவர்கிட்ட வேலை பார்க்கிறவர் தானே, அதென்ன அப்படி கேக்குற? ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. கோபத்துல ராஜாவுடைய பொண்ணு சர்மிஷ்டை, குருநாதன் பொண்ணு தேவயானிய கிணத்துல பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டான். என்ன கதை புரியுதா இல்ல தூக்கம் ரொம்ப வருதா? கல்யாணம் பெரிய கதைங்க, பெரிய கதை. கிணத்துல பிடிச்சி தள்ளிவிட்டான். இவ கிணத்துக்குள்ள கிடக்கிறா. அந்த யயாதி மன்னன், இந்த அப்பவே ஒருத்தன் பேரு சொன்னனே, இந்த நகுஷனுக்கு பேரன் யயாதி. அவன் காட்டுல வேட்டையாட போனவன், கிணத்துக்குள்ள ஒரு பொண்ணு கிடக்கு, வலது கைய நீட்டனா அவளும் வலது கைய புடிச்சா மேல தூக்கி விட்டுட்டான். வலது கைய தொட்டா புருஷன், வலது கைய பிடிக்கிறது, வலது கை தானே, வலது கைய பிடிச்சா புருஷன். என்ன பண்றது? கல்யாணம் பண்றாப்புல ஆயிப்பு. தேவயானி யாரு? குருநாதனுடைய பொண்ணு. குருநாதன் பொண்ண அந்த யயாதி கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்குள்ள விவரம் பூரா குருநாதருக்கு தெரிஞ்சது. என் பொண்ண கிணத்துல தள்ளி விட்டது உன் பொண்ணு தானே, ராஜாட்ட போய் கேக்குறார். ஆமாம், நான் உனக்கு இன்னுமே குருநாதன் இல்ல, போ. ஐயோ, அசுரர்கள் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, மன்னிப்பெல்லாம் கேட்டு பத்தாது. என்ன, உன் பொண்ணு சர்மிஷ்டை, என் பொண்ணு தேவயானிக்கு அடிமையா போய் ராஜாங்கத்துல வேலை பார்க்கணும். போ, ராஜா விட்டு பொண்ணு அடிமையா போகணும். சரி, யயாதியும் தேவயானியும் குடும்பம் நடத்துறாங்க, இதான் வினைங்கிறது. விதி இங்க கொண்டு சேர்க்குது பாருங்க. யயாதி ராஜா, தேவயானி குருநாதன் பொண்ணு, குடும்பம் நடத்துறாங்க. இந்த சர்மிஷ்டை அங்க போயிட்டா, போய் அங்க பாக்கறா, அவ மேல இவளுக்கு காதல். ஒரு நாள் அந்த யயாதிக்கு பர்த்டே. பர்த்டேனா யாரு என்ன கேட்டாலும் வாரி வழங்குவான். இந்த பொண்ணு அங்க போயிடுச்சு, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். ஆமா, எது கேட்டாலும் குடிப்பீங்களா? ஆமா. உனக்கு என்ன வேணும்? உங்களால எனக்கு புள்ள வேணும்னு கேட்டா. கதை கெட்டு போச்சு. கர்ப்பதானம்னு இதுக்கு பேரு, கொடுத்து ஆகணும். கந்தர்வ மனம், மூணு புள்ள பிறந்துச்சு. கேட்டுங்க, மூணு புள்ள. அங்க அவருக்கு தெரிஞ்சிருச்சு சுக்கராச்சாரியா இருக்கு. இந்த ராஜா விட்டு பொண்ணு அங்க போய் அவனோட சேர்ந்து மூணு புள்ள பெத்து விட்டான். யயாதி, உன் உடம்பு திமிர்னால தானே இது நடந்துச்சு, உனக்கு காச நோய் வரட்டும், நீ கிழவனாக போவாய். சாபம், காச நோய் பொல்லாது, கிளத்தன்மை, கிளத்தன்மை வந்துருச்சு. மாமனார்கிட்ட போய் அவர்கிட்ட போய் நிக்க, உன்னுடைய கிளத்தன்மையை, உன் காச நோயை உன் பிள்ளைங்க மூணு பேர்ல யாராவது வாங்கிக்கிட்டா நீ இளமையாவே இருக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீ திருப்பி வாங்கிக்கலாம். நம்ம 50 வெள்ளி அவர்கிட்ட கொடுத்து விட்டு அடுத்த மாசம் திருப்பி வாங்குற மாதிரி. மூணு பிள்ளை, மூத்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா ராஜா, அதெல்லாம் முடியாது, இளமையான வயசு எங்களுக்கு, நாங்க அனுபவிக்கணும், நீ கிளவன் போன்ட்டாங்க. ரெண்டாவது பிள்ளை மாட்டேன்ட்டான். பூரு, மூணாவது பிள்ளை ஒத்துக்கிட்டான். அப்பாவுடைய கிளத்தன்மையை அவன் ஏற்றுக்கொண்டான், அப்பாவுடைய க்ஷயத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், அவன் கிளவன் ஆயிட்டான். ராஜ்யம் அவனுக்கு. இந்த ராஜா அந்த வயசுல இளமையாக மாறி பல ஆண்டுகள் அந்த பெண்ணோடு சர்மிஷ்டையோடு இன்பம் துய்த்தான். இப்பத்தான் ஒரு உண்மை இவனுக்கு புரிஞ்சுது. இந்த காமம் என்பது புதைகுழி மாதிரி. புதைகுழின்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த கைலாஷ் யாத்திரை போற பொழுது மானசரோவர்னு ஒரு தீர்த்தம், சில இடங்கள்ல காலை விட்டா இடுப்பாளம் போயிடும், தூக்குறதுக்கு ஆள் வேணும். நம்மளால முடியுமா? இடுப்பாளம் உள்ள போயிட்டா எப்படி மேல வர்றது? மேல வரணும்னு அழுத்தினா காலு இன்னும் கொஞ்சம் கீழே போகும். அதுக்கு பேரு தான் பொதகுழின்னு பேர். கவனமா போகணும். இவனுக்கு என்ன தெரிஞ்சது? காமத்தை அனுபவித்து தீர்க்கலாம் அப்படின்னு சொன்னா அது தப்பு, இது பொதகுழி மாதிரி. எவ்வளவுக்கு அனுபவிக்கிறனோ அவ்வளவுக்கு என்னை அமிழ்த்தி விடும், எனக்கு முடிவே கிடையாது. வந்தாம் பிள்ளைகிட்ட, என்னைய மன்னிச்சுக்கடா, இப்பத்தாண்டா புத்தி வந்திருக்கு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் புத்தி இப்பத்தாண்டா வந்திருக்கு, தலைமுடியெல்லாம் போனதுக்கு அப்புறம் நாலு சீப்பு இப்பத்தாண்டா கிடைச்சிருக்கு, இனிமே கிடைச்சி என்ன, கிடைக்காட்டி என்ன, இப்பத்தான் புத்தி வந்திருக்கு, இந்தா உன் இளமைய நீ வாங்கிக்கோ, என்னுடைய முதுமைய எனக்கு கொடு. இதெல்லாம் ஒரு கதை. இந்த பூருவுக்கு அப்புறம் பரத வம்சத்திலே குருன்னு ஒருத்தர் வந்தார். அதனாலே இந்த வம்சத்துக்கு குரு வம்சம்னு பேராயிற்று. என்ன பேரு? அங்கிருந்து நம்ம கதை ஆரம்பிக்கும் குரு வம்சம். இந்த கௌரவர்கள் எல்லாம் அதனால அவர்களுக்கு குரு வம்சத்துல பிறந்ததுனால கௌரவர்கள்னு பேர். நம்ம குமாரனுடைய புகழ் சொல்லக்கூடிய மதம் கௌமாரம்னு சொல்றோம்ல, அது மாதிரி குரு வம்சம் கௌரவர்கள். பாண்டவர்கள் பாண்டுவ வச்சு பேரு வந்தது. இருங்க, குரு வம்சம் வந்தது. குரு வம்சத்துல ஒரு ராஜா. இதுல இருந்து கதையை புரிஞ்சுக்குங்க, விவரம் சொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்றேன். குரு வம்சத்துல ஒரு ராஜா வெளியில வந்தான்னா 1000 டார்ச் லைட் போட்டாப்புல இருக்கும். உடம்பிலே ஒளி, ராமனுக்கு உடம்பிலே ஒளி உண்டு. வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் வரைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானொடும் போனான். ராமன் உடம்புல உள்ள ஒளிய பார்த்தா சூரியன் ஒளி மங்கி போயிருமா. சொந்த பிரகாசம். காசியில உள்ள விஸ்வநாதருக்கு சுயம் பிரகாச ஈஸ்வரர்னு பேரு. உடம்பிலே பிரகாசம், பிரதீபன் இவனுக்கு பேரு. உடம்பிலே பிரகாசம். கங்கக்கரையில போய் நிக்கிறான். ஒரு அழகான பொண்ணு வந்தா, வேகமா வந்து வலது தொடையில உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டு திரும்புறான். இவன் முழிக்கிறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இவன் சொல்றான், வலது பாகம் வலப்பாகத்து தொடை மகனுக்கு, எடப்பாகத்து தொடைதான் மனைவிக்கு. நீ வலது காலில் உட்கார்ந்ததுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ எனக்கு மகள், என் மகன் இருக்கான், அதனாலே மருமகள். அவ சொல்றா, நான் கங்கை, நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருந்தா என் பார்வையினாலே உன்னை எரிச்சிருப்பேன். நீ நல்லவன், ஒழுங்கா சொல்லிவிட்டே, நான் தான் உனக்கு மருமகள். உன் பிள்ளைகிட்ட சொல்லு, உன் பிள்ளை சந்தனு ஒருத்த இருக்கிறானா? ஆமா இருக்கிற. அவன்கிட்ட சொல்லு, யாராவது ஒரு பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க வந்தா அவள்கிட்ட இது அதுன்னு நிபந்தனை போடாம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உன் பிள்ளைகிட்ட சொல்லு, நான் உனக்கு மருமகளாக வருவேன். கதை எங்கேயோ போகுதா? கொஞ்சம் கொஞ்சம். இவ்வளவு கதை எங்க கேக்குற நமக்கு இப்படி இருந்தா எழுதுன அந்த ஆளு என்ன பண்ணிருப்பார்? அவர் கொஞ்சம் யோசிங்க, எவ்வளவு பெரிய சொத்துங்கிறீங்க. இன்னைக்கு இத சொல்றதுக்கு ஆள் இல்ல, சொன்னா கேக்குறதுக்கு ஆள் இல்ல. ஹெக்டே ஐயா சொன்னதுனால இந்த கதையெல்லாம் நானே தோண்டி துருப்பிடிச்சு உட்கார்ந்து இருக்கேன். இப்ப இந்த கதை எங்க இருக்கு, என்ன ஏது? நாளைக்கு இவ்வளவு கதை வராது, இது இன்னைக்கு முத நாள். அதனால சில செய்திகள், இந்த பூரா இன்ட்ரோடக்ஷன், அவ்வளவுதான். பிரதீபனுடைய புள்ள சந்தனு. சந்தனு வேட்டையாட வந்தான் கங்கக்கரை. ஒரு அழகான பொண்ணு எதிர்த்தாப்புல வந்தது. இவன் அந்த பொண்ணை பார்த்தான். அந்த பொண்ணு வந்துட்ட வந்தது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப அன்னைக்கே சொல்லி இருக்கார், யாராவது ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல வந்தா எந்த நிபந்தனையும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த காலத்து அப்பாவெல்லாம் அப்படி சொல்லி இருக்காரு. நம்ம காலத்துல எந்த அப்பனாவது இப்படி சொல்லுவான் ஐயா? புள்ள மேல நம்பிக்கை இருந்த காலம், பிள்ளையும் யோக்கியனா இருந்த காலம். நம்ம இப்படி சொன்னோம்னா நம்ம பைய 13 டிக்கெட்டை கூட்டிட்டு வந்துடுவேன் வரிசைக்கு. அதுக்காகத்தான் நம்ம அப்படி சொல்றது இல்லை. அந்த பொண்ணு வந்து கேட்டுதா, சரி கல்யாணம். ஆனா ஒண்ணு என்ன, நான் என்ன பண்ணினாலும் கேட்கப்படாது. சரி, அழகா இருக்கிற, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அழகா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தூக்கிட்டு போய் கங்கையில போட்டு விட்டான். ஐயோ ஐயோ, என் புள்ள மூத்த புள்ள, ஒன்னும் கேட்கப்படாதுன்னு இருக்கா. கேட்டா இவ போயிருவா. ரெண்டாவது புள்ள, 3, 4, 5, 6, 7 ஏழு புள்ள கொண்ட கங்கையில போட்டுட்டான். பிறக்க பிறக்க கொண்டே போடுறது, ஏழு புள்ளையும் போச்சு. ராஜவம்சம், அழகான புள்ள கிடைக்கணுமே. 8வது புள்ள போட போனா நிறுத்துண்ணா. என்னண்ணா, இந்த பிள்ளைய போடாதே, நான் வளர்க்கறேன், கொடுத்துரு என்கிட்ட. சொன்ன நிபந்தனைய மீறிட்டேன், நான் என்ன பண்ணினாலும் நீ பேசாம இருக்கணும். பேசிட்டேன், அவ்வளவுதான், நான் போயிட்டு வரேன். இந்த பிள்ளையை நான் வளர்ப்பேன், இந்த பிள்ளை உனக்கு கிடைக்கும். இவன் என்ன சொன்னா, இந்த பிள்ளை இருக்கட்டும், இப்ப வா, இன்னொரு பிள்ளை பெத்துக்குவோம், ரெண்டு பிள்ளையா இருக்கட்டும், நமக்கு ஒத்த பிள்ளையும் பிள்ளை இல்ல, ஒத்தி வச்ச காணியும் காணி இல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போவோம். அவ இன்னும் புள்ள பெற ஆசை இருக்கு, நீ எப்படிடா சொர்க்கத்துக்கு போவ? இன்னும் குழந்தை வேணும்னு ஆசை இருக்குல்ல, அப்புறம் நீ எங்க சொர்க்கத்துக்கு போறது? நீ சொர்க்கத்துக்கு போன சொர்க்கம் இல்லடா, கெட்டு போயிடும். என்ன? ஆமா, நீ யாரு? நான் கங்கை. என்னம்மா நீ கங்கையா? ஆமா, என் கதைய இப்ப சொல்றேன். மகா பிஷக் அப்படின்னு ஒரு சோழ ராஜா, சூரிய வம்சம், பிரம்மனுடைய சபையில போய் உட்கார்ந்து இருக்கிறான். பெருமனுடைய சபையில கங்கை வருகிறாள். எல்லாரும் அவளை பாக்கிறாங்க. இந்த காத்துல கங்கையினுடைய தோல்ல போட்டிருந்த மேல் சேலை விலகிருச்சு. எல்லாரும் தலைய குனிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிஷக்குங்கிற ராஜா சேலை விலகின உடனே ஆகா அப்படின்னு ஆசையோட பார்த்து விட்டான். அவளும் இவனை பார்த்து விட்டா. போச்சு, பிரம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. எந்த இடத்துல வந்து என்ன செய்யறீங்க? நீ ஆசைப்பட்ட நீயும் பூமியில் போய் பிறப்பாயாக. கங்கை, நீயும் அவனை பார்த்து ஆசைப்பட்ட நீயும் பிறப்பாயாக. போ, ரெண்டு பேருக்கு சாபம். பிஷக் இங்க வந்து சந்தனுவாக பிறந்தான். கங்கை இங்க வர்றா. வர்ற பொழுது குறுக்கில எட்டு பேர் வந்தாங்க. நீங்கள் யார்? அஷ்ட வசுக்கள், எட்டு வசுக்கள். என்ன விஷயம்? எட்டு வசுக்களும் வசிஷ்டர்கிட்ட போனோம், அவர் நல்ல சாப்பாடு போட்டாரு, அவர்கிட்ட காமதேனு இருக்கு, நினைச்சத குடுக்கறது காமதேனு, சாப்பாடு போட்டாரு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த பைய இருக்கானே பிரபாசன், இவனுக்கு பேரு. ஆமா, இவன் பொண்டாட்டிக்கு காமதேனு பாலை வாங்கிட்டு போய் கொடுத்தான். அந்த பெண்டாட்டி கேட்டா, காமதேனு பால் இப்படி இருக்கே, அந்த காமதேனுவே கொண்டாந்தா தேவையில்லையேன்னா. பொண்டாட்டி பேச்ச கேட்டு வந்து வசிஷ்டர் இடத்துல காமதேனுவை திருடிக்கிட்டு போனான். நாங்க ஏழு பேரும் துணைக்கு போனோம். வசிஷ்டர் பார்த்து விட்டார். எட்டு பேருக்கும் சாபம் கொடுத்தார். எட்டு பேரும் பூமியில் போய் பிறப்பீர்கள். காலில் விழுந்தோம். நீங்க ஏழு பேரும் சீக்கிரம் இங்கே வருவீர்கள். இந்த பெண்டாட்டி பேச்ச கேட்டு காமதேனுவை தள்ளிக்கிட்டு போனான் பாரு பிரபாசன், இவன் பூமியில் பல ஆண்டுகள் வாழ்வான், பெண் இன்பம் இல்லாமலே வாழ்வான். இந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்டு தானையா காமதேனுவை புடிச்சுக்கிட்டு போ பார்த்த, பெண் இன்பம் இல்லாமல் வாழ்வான். போ கங்கா மாதா. என்ன? நாங்க எட்டு பேரு, நீ இந்த சந்தனுவோட சேர்ந்து எங்களை பெற்று ஆத்துல போட்டு, எங்க ஏழு பேர் கதையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இவன் தான் பிரபாசன், இவனை மட்டும் வளர்த்து ஆளாக்கி கொஞ்ச காலத்துக்கு இவன் இருக்கட்டும். எல்லாம் பிளாஷ்பேக். நம்ம என்னமோ சினிமாவில பாக்கிறோம். இந்த ஜெயில ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார் கல் உடைச்சுக்கிட்டு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அது பெரிய கதையும் பார், டொண்டன்னு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. நம்ம கதை பழைய கதையெல்லாம் ஓடும், மூணு மணி நேரத்துக்கு ஓடும். நமக்கு இந்த கதை மறந்து போயிடும். பிளாஷ்பேக். உங்களுக்கு தான் பிளாஷ்பேக் தெரியுமா? மகாபாரதத்தில் வியாசர் பிளாஷ்பேக் எழுதுறார், பெரிய புராணத்தில் சேக்கிழார் பிளாஷ்பேக் எழுதுறார். எப்ப? ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே. அவ்வளவு பேர் இலக்கியங்கள். சரியா போச்சா? 36 வருஷம் முடிஞ்சது. சந்தனு மகாராஜா கங்கை கரையில வந்து நிக்கிறான். 36 வருஷத்து இளைஞன் கம்பீரமா வந்து அம்பு எய்து கங்கையினுடைய வேகத்தை நிறுத்துகிறான். அம்புனால கோட்டை கட்டுறான், செவர் வைக்கிறான். கங்கை தயங்கி நிக்கிது. யாரா இவ்வளவு பெரிய வீரன்? வந்து பார்த்தா அழகான வீரன். நீ யாரப்பா? காங்கேயன். கங்கையினுடைய பிள்ளைக்கு என்ன பேரு? காங்கேயன். முருகனுக்கு பேரு காங்கேயன். கங்கையினால் கொண்டு வரப்பட்டதுனாலே காங்கேயன். என்ன செய்கிறாய்? கங்கையை தடுக்கிறேன். முழிக்கிறான், கங்கை வந்துடுறான். இதுதான் உன் பிள்ளை. 36 வருஷத்துக்கு முன்னாலே நான் இவனை எடுத்துக்கொண்டு வளர்த்தேன், வளர்ந்திருக்கிறான். பரசுராமரை வெல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் காங்கேயன். உன் பிள்ளையை ஏற்றுக்கொள். கங்கை மறைஞ்சிட்டா. சந்தனு மகாராஜா 36 வருஷத்து காங்கேயனை கூட்டிக்கிட்டு வந்துட்டார். கொஞ்ச காலம் ஆச்சு. இந்த அப்பவே இந்த பரிமளகந்தின்னு ஒரு பொண்ணு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மறந்து போயிடுச்சா? ஏதோ எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல. கொஞ்சம் தோண்டி பாருங்க. மச்சகந்திக்கு என்ன பேரு வச்சான்? பரிமளகந்தி. இந்த சந்தனு மகாராஜா இப்போ காட்டு பக்கம் போற பொழுது சந்தன வாசம் அடிக்குது. போய் பார்த்தா இந்த பொண்ணு இருக்கு. இவ உடம்புல இருந்துதான் இந்த வாசனை, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். யாரு இவங்க அப்பா? செம்படவன், செம்படவ ராஜா. செம்படவ ராஜாட்ட வந்துட்டார். உன் பொண்ணு பரிமளகந்தி நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நான் தான் சந்தனு மகாராஜா, சந்திர வம்சத்து மகாராஜா. மகாராஜா, நீங்க கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது தப்பு இல்ல, என் பொண்ணுக்கு கொடுத்து வைக்கணும். ஆனா ஒண்ணு, என்ன? நாளைக்கு என் பொண்ணு வயித்துல ஒரு புள்ள பிறந்தா அந்த புள்ளைக்கு உங்க ராஜ்யம் கிடைக்காதே. ஆமா, உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கானே காங்கேயன், அவனுக்கு தானே ராஜ்யம் கிடைக்கும். என் பொண்ணு உங்க வீட்டுல மனைவியா இருக்கலாம், முடியாது. என் பேரனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதா இருந்தா இந்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இல்லைன்னா மாட்டேன். வந்துட்டார். காங்கேயனை விட்டுற முடியுமா? வீராதி வீரன் மனசுக்குள்ளே வருத்தம், கவலை வந்தா என்ன ஆகும், உடம்பு இளைக்கும். இன்னைக்கு ஜெயிலுக்கு போறாங்க ரொம்ப பேரு, வெளியில வர்ற பொழுது 10 கிலோ கூட போட்டுருது. போய் பாருங்க, கவலை இருந்தா தானே எல்லா வசதியும் உள்ள கிடைக்குது. என்ன வித்தியாசம், வீட்டுக்குள்ள இருந்தா தாழ்பால உள்ள போடலாம், ஜெயில இருந்தா தாழ்பால் வெளியில போட்டிருப்பேன். இப்படித்தானுங்க வித்தியாசம். அவ்வளவு வசதியா இருக்காங்க, கவலை. ராஜா இழைச்சிட்டார், புள்ள வந்தான். அப்பாட்ட கேட்டா ஒன்னும் சொல்லல. கெட்டிக்கார பையன், நம்ம வீட்டு ரகசியம் எல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம வீட்டு டிரைவருக்கு தெரியும். டிரைவரை முன்னால உட்கார வச்சு பின்னால அம்மாவும் ஐயாவும் பேசிக்கிட்டு போனது பூரா அவன் காதல விழுமா விழாதா? அவன் என்ன பஞ்சா வச்சிருக்கான்? இதுக்காத்த ரொம்ப பேர் என்ன செய்யறது தெரியுமா? டிரைவரே போடாம அம்மாவை ஓட்ட விட்டுறது. அம்மா, அந்த அம்மா டிரைவரா இருந்தா ரகசியம் பேசுனா வெளியே தெரியாதுல்ல. கெட்டிக்கார காங்கேயன், அப்பா போன தேருக்கு சாரதி யாருறான்? அந்த அவன் தான் தேர் சாரதிய பிடிச்சான். என்னடா அப்பா அப்படி இருக்காரு, அவன் எங்கெங்க போனான்னு தெரியுமில்ல, கதையெல்லாம் தெளிவா சொல்லிவிட்டான். ஓ, செம்படவராஜா அந்த பொண்ணு அது கிடைக்கலன்னு அப்பா இப்படி ஆயிட்டாரா? நான் போய் பாக்கிறேன். செம்படவராஜாட்ட காங்கேயன் போயிட்டான். எங்க அப்பாவுக்கு உன் பொண்ண கொடுக்கணும், அதெல்லாம் சரி. நாளைக்கு நீதானையா இளவரசன், நீதானே சக்கரவர்த்தி, நான் விட்டு கொடுக்கறேன். இந்த சித்தி வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்குத்தான் ராஜ்யம், நான் விட்டு கொடுக்கறேன், எனக்கு வேண்டாம். நீ விட்டு கொடுப்ப, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பைய பிறந்தா பாட்டம் சொத்து பேரனுக்கும் பானே. அப்படியா? நான் இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரை எந்த குழந்தையையும் உற்பத்தி பண்ண மாட்டேன், பிரம்மச்சரியத்தோடு இருப்பேன். மேலே இருந்து சத்தம், பீஷ்மன் 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 பீஷ்மன்னா பயங்கரமாக சபதம் செய்தவன். அப்பாவுக்காக வேண்டி நான் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், அதனால இவனுக்கு பீஷ்மன். தந்தை இனி தூரத்தான அரசாட்சியும் தையலர் தம் உறவும் இனி இந்த உலகில் விரும்புகிறேன் என்றது எம் அன்னை செய்த உள்ளம். பாரதி பாட்டுங்க. முன்னை இலங்கை அறக்கரளிய முடித்தவில் யாருடைவில் எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவி நல்லாரிய ராணியின் வில். ராமன் வில் இல்ல, எங்க பாரத மாதாவுடைய வில் ராவணனை வென்றது. இந்திரஜித்தன் இரண்டு துண்டாக எடுத்த வில் யாருடைவில் எங்கள் மந்திர தெய்வதம் பாரத ராணி வைரவி தன்னுடைவில். தந்தை இனி தூர தான் அரசாட்சியும் தையலர் தம் உறவும் இனி இந்த உலகில் விரும்புகிறேன் என்றது எம் அன்னை செய்த உள்ளம். பீஷ்மன் பீஷ்மன் பீஷ்மன். இந்த பரிமளகந்திக்கு இப்ப பேர் என்ன தெரியுமா? சத்தியவதி. இவளுக்கு தான் எத்தனை பேரு, கண்ணதாசன் சொல்லுவார், எனக்கு ஏகப்பட்ட பேரு வச்சாங்க. பிறக்கிற போது முத்தையான்னு பேரு, பிறக்கிற போது நல்லாஞ்செட்டின்னு பேரு, காரக்குடிக்கு ஸ்வீகாரம் போனேன் முத்தையான்னு பேரு, அதுக்கப்புறம் நானே ஒரு புனை பெயர் வச்சுக்கிட்டேன் கண்ணதாசன்னு பேரு, அதுக்கப்புறம் ரெண்டு புனை பெயர் வச்சு எழுதுனே, நமக்கு சகசரநாமம்னு பேரு வைக்கலாம், அத்தனை பேரு எனக்கு பாரு. இவளுக்கு இத்தனை பேரு, முதல்ல பேரு மச்சகந்தி, அப்புறம் பரிமளகந்தி, இப்போ சத்தியவதி. கல்யாணம் ஆச்சு, ராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம். பீஷ்மாச்சாரியார் பாட்டனார் கம்பீரமா நின்னு அப்பா கல்யாணத்தை நடத்தி வச்சார். ரெண்டு பிள்ளை பிறந்துச்சு இவங்களுக்கு, சித்திராங்கதன் விசித்திர வீரியன், ரெண்டு பிள்ளை பிறந்துச்சு. இந்த சித்திராங்கதன்ங்கிறவனுடைய பேரு யாரோ ஒரு கந்தர்வன் பேரு. அந்த கந்தர்வன் ஒரு நாள் வந்து, எதனடா என் பேரை நீ வச்சிருக்க அப்படின்னு கோபத்துல இவனை குத்தி கொலை பண்ணிட்டு போயிட்டான். இதெல்லாம் கூட நடந்திருக்கு. என் பேரை நீ எப்படி வைக்கிறது? உலகத்தில என் பேரு தான் புகழ் பெற்ற பெயர். சித்திராங்கதை இறந்து போயிட்டான். விசித்திர வீரியன் இவனுக்கு கல்யாணம் பண்ணணும். காசி ராஜாவுக்கு மூணு பொண்ணு, அம்பை அம்பிகை அம்பாலிகை சுயம்பரம். ராஜாக்கள்லாம் போய் உட்கார்ந்து இருக்காங்க. பீஷ்மாச்சாரியாரும் போனார். இந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னாரு, இப்ப என்ன இங்க போய் உட்கார்ந்து இருக்காரு? எல்லாரும் பாக்குறாங்க. எல்லா பொண்ணுகளையும், அந்த மூணு பொண்ணும் எந்த ராஜாவை பார்க்குதோ பார்க்கலையோ தெரியல. பீஷ்மாச்சாரியார் சண்டை போட்டார், அத்தனை பேரையும் விரட்டி விட்டு மூணு பொண்ணையும் தேர்ல ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டார். என்னடா சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, வேணாம்னு சொல்லிவிட்டு மூணு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போறானே, அப்படித்தானே நினைப்போம். விசித்திர வீரியனுக்கு மூணு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார் தம்பிக்கு. அந்த காலத்து பழக்கம், மூணு பொண்ணு அம்பிகை அம்பாலிகை ஒத்துக்கிட்டாங்க. அந்த அம்பை இருக்கிறா பாருங்க, அவ ஒரே வார்த்தை சொன்னான், இந்த கல்யாணம் எனக்கு சம்மதம் இல்லை. ஏன்? சால்வ மகாராஜாவை நான் காதலிக்கிறேன். இவன் என்ன சொன்னான், அப்படியா, அப்படின்னா நீ அங்கேயே போயிடு, இங்க வேண்டாம். சால்வ மகாராஜா விடத்திலே அம்பை போனாள். சால்வன் என்ன சொன்னான் தெரியுமா, என்னை ஜெயித்து உன்னை கொண்டு போய்விட்டார்கள், நான் திரும்ப உன்னை வாங்கி கொள்ள மாட்டேன், நான் தோற்கடிக்கப்பட்டவன், எனக்கு அவமானம், மாட்டேன், தள்ளிவிட்டான். இங்க வந்தா இவன் என்ன சொல்றான், இன்னொருத்தனை காதலிச்ச பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த பந்தை அங்க அடிச்சு இங்க அடிச்சு திருப்பி திருப்பி வருது பாருங்க, அந்த பொண்ணு என்னதான் பண்ணுவா, கோபம் தாங்கல. பீஷ்மர்கிட்ட வந்தா, ஏயா நீ தானே காரணம், மூணு பொண்ணை தூக்கிட்டு வந்தியே நீ தானேயா காரணம், நான் பாட்டுக்கு சால்வன் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு இருப்பன்ல, கெடுத்து விட்டேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் இல்லாம இருக்க முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் எங்க சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க மாட்டேன், அப்ப ஏன் தூக்கிட்டு வந்த, என் தம்பிக்காக, அப்ப உன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கோ, அவன் மாட்டேங்கிறான், நான் என்ன பண்றது, என்ன பண்ணு, அந்த பொண்ணு கோபம் தாங்கல, ராஜாக்கள்கிட்ட எல்லாம் போய் சொன்னுச்சு, ஐயோ பீஷ்மனா அவங்கிட்ட சண்டை போட நம்மளால முடியாது, பரசுராமர்கிட்ட போனிச்சு, பரசுராமர் பீஷ்மருக்கு வாத்தியாரு, அவதாரத்துல ஒண்ணு, ராமாவதாரத்துக்கு முந்தன அவதாரம் பரசுராம அவதாரம், பரசுராமர் சண்டைக்கு வந்தாரு, பீஷ்மாச்சாரியார் பார்க்கிறார், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், எங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது பாவம், குருநாதனோட சண்டை போட்டா அது பாவம், ரெண்டு பாவத்துல எந்த பாவம் தேவலை, ஜன்னி வந்தா தேவலையா, ஜுரம் வந்தா தேவலையா, ஜுரம் வந்தா தான் தேவலை, ஜன்னி வந்தா சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க, பரவாயில்ல குருநாதனோட சண்டை போடுவோம், பீஷ்மரோட சண்டை போட்டார் பரசுராமர், பீஷ்மர் ஜொலிக்கிறார், பரசுராமர் தோத்து ஓடி போயிட்டார், ஓடுற பொழுது என்ன தெரியுமா சொன்னார், இனிமே சத்தியமா இந்த ராஜாக்களுக்கு நான் வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன், இந்த பீஷ்மன் ஒரு ராஜா சத்திரியன், எங்கிட்ட கத்துக்கிட்டத எங்கிட்டே விட்டு என்ன தோக்கடிச்சு விட்டானே, எல்லாரும் தோத்து போயிட்டாங்க, இந்த பொண்ணு பல இடங்களுக்கு போனிச்சு, முருகனை நோக்கி தவம் செய்தது, முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார், பீஷ்மனை வெல்ல வேண்டும், முடியாதம்மா இந்த மாலையை கொடுக்கிறேன், இந்த மாலையை எவன் கழுத்துல போட்டுக்கிறானோ அவன் பீஷ்மனை கொல்வான், இந்த மாலையை வாங்கிட்டான். ஒவ்வொரு ராஜாட்டையா போனா அவ பேர் என்ன சொன்னேன், அம்பை, மறக்கப்படாது, ஒவ்வொரு ராஜா, ஐயோ பீஷ்மனா மாலையை வாங்க மாட்டேன், பாஞ்சால ராஜா யாகசேனன் துருபதனுக்கு முன்னால அங்க போனா அவனும் வாங்க மாட்டேன்ட்டான், ஒரு மரத்துல மாலைய மாட்டி விட்டு நெருப்புல விழுந்து இறந்து போயிட்டான். அடுத்த பிறவியில ஆணாக பிறந்தாள், சிகண்டின்னு பேரு, துருபத ராஜா பாஞ்சால ராஜாட்ட வந்தா, வளர்ந்தாள், 8 வயசு வளர்ந்தான், அதான இப்ப பையன்ல சிகண்டி பையன் வந்தான், இந்த மாலை மாட்டி இருக்கத பார்த்தான், எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டான், ஐயோ இந்த மாலையை யார் கழுத்துல போடுறாங்களோ அவங்க தான் பீஷ்மருக்கு பகை, பீஷ்மர் நம்மளை விட மாட்டார், பாஞ்சால ராஜா இந்த பொண்ண வெறிச்சு விட்டான், பையனை, முந்தி பொண்ணு இப்ப பையன், மறக்கப்படாது, அப்போ பொண்ணு அம்பை இப்போ சிகண்டி, விரட்டின உடனே இமயமலைக்கு போனான், கந்தர்வர்கள், கந்தர்வர்கள் ஒரு டிராமா போட்டாங்க, அதுல ஒரு கந்தர்வன் அவன் அன்னைக்கு பெண் வேஷம் போடணும், அவன் இவள்கிட்ட வந்தான், இவங்கிட்ட இந்த சிகண்டிட்ட வந்து, இந்த பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், நீ முந்தி பொண்ணு இப்ப பையன், அப்படியே மாத்திக்கிட்டான், இவ இப்போ சிகண்டிங்கிற பேரு, ஆனா முன்னால எப்படி இருந்தா பொண்ணு, பீஷ்மருக்கு இந்த கதையெல்லாம் தெரியும், பொண்ணா இருந்து ஆணா மாறினவர், அதனாலே நான் இவள் சண்டைக்கு வந்தால் சண்டை போட மாட்டேன், பெண் மேல அம்பு விடப்படாது அந்த காலம் தெரியுமா, என்னத்துக்கு பெண்ணு பேர் உள்ளவங்க மேல கூட அம்பு போடப்படாது, காமாட்சி நாதன்னு பேர் இருந்தா அந்த ஆள் மேல அம்பு விடப்படாது, மீனாட்சி சுந்தரம்னு பேர் இருந்தாலும் அந்த ஆள் மேல அம்பு விடப்படாது, பேரு பெண் பேர் சேர்ந்துருச்சா இல்லையா, ஆமாங்க அந்த காலம் அப்படி, அதனால சிகண்டி கதை இப்படி ஆயிடுச்சு. இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன், இங்க இந்த ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, விசித்திர வீரியனுக்கு ரெண்டு பொண்ணு, யார கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அம்பிகை அம்பாலிகை, நல்லா அனுபவிச்சான். குழந்தை இல்லை. இந்த பாருங்க, குழந்தை வேண்டாம்னு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். வேணும்னா கடவுள் கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னு கிடையாது. அவன் கொடுத்தா தாங்க குழந்தை. குழந்தை இல்லை, க்ஷயரோகம் வந்துருச்சு. இதுதான் விதிங்கிறது. இறந்து போயிட்டான். இப்ப மூணு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. சத்தியவதி, அவ பிள்ளையனுடைய மனைவி, ரெண்டு பேர், அம்பிகை அம்பாலிகை. குழந்தை வேணும். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், குருவம்சம், அஸ்தினாபுரம், காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது. பீஷ்மாச்சாரியார் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். சத்தியவதி கூப்டா பீஷ்மனை, பீஷ்மா நீ எனக்கு புள்ள, ஆமா நான் சொல்றேன் கேள், கேக்குறேன் கல்யாணம் பண்ணிக்கோ. தாயே, கொடுத்த சத்தியம் கொடுத்ததுதான். பின்னால பீஷ்மர் ஒரு நாளைக்கு வரப்போறார். நான் இப்ப இந்த கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வியாசருக்காக வர்றேன். என்ன இப்ப வியாசர் ஒரு முக்கியமான காரியம் செய்ய போறார்? சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்ப என்ன பண்றது? ராஜ்யத்துக்கு ஆண் வாரிசு வேணுமே. அம்மா என்ன, ஓம் புள்ள வியாசன், பரசுர பராசர முனிவருக்கும் உனக்கும் தீவில் பிறந்தவன் வியாசன். நீ அப்ப மச்சகந்தியாயிருந்தாய், அதுக்கப்புறம் பரிமளகந்தியாக மாறினாய். அந்த வியாசன் ஓம் புள்ள சத்தியவதி அம்மா, அந்த பிள்ளைய கூப்பிடு. வந்துட்டார் வியாச பகவான். கரு கருன்னு திருமேனி, கிருஷ்ணம்னா கருப்பு, முடி அவ்வளவு முடி, காட்டாள் மாதிரி. அம்மான்னு காலில் விழுந்தார். சத்தியவதி நிமிந்தா, அப்பா நீ ஒரு பெரிய உதவி செய்யணும். குரு வம்சத்துக்கு என்ன, இந்த ரெண்டு பேருக்கும் வாரிசு கொடுக்கணும். அந்த காலத்துல பழக்கம், நீ இந்த ரெண்டு பேருக்கும் வாரிசு கொடுக்கணும். இன்னைக்கு என்னமோ டெஸ்ட் டியூப் பேபிங்கிறீல, இதெல்லாம் அப்பவே ஆரம்பிச்சாச்சு. அது அடுத்தாப்புல வர்றேன். என்ன செய்யணும் தாயே? இந்த பொண்ணு அம்பிகை, அவ அம்பாலிகை, ரெண்டு பேருக்கும் நீ கர்ப்பதானம் செய்யணும், குழந்தை பிறக்கணும். ஆண் குழந்தை வேணும். நான் சொல்றத நல்லா கேக்குறீங்கல்ல, ஆண் குழந்தை வேணும். சரி, பிறக்கிறது என்னவா பிறக்கணும்? அது எப்படி நம்ம தீர்மானம் பண்றது? எங்க அது பெண் குழந்தையா போனா இல்ல அலியா போனா என்ன செய்விய? அதுக்காகத்தான் ரிஷிகளை கூப்பிடுறது. நினைச்ச குழந்தைய நினைச்ச மாதிரி பெற்றுக்கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவு ரிஷிக்கு உண்டு. சார் சார், உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற பொழுது ஆணுக்கு வலது மூக்கல மூச்சு ஓடுனா பிறக்கிறது ஆண் குழந்தை, ஆணுக்கு இடது மூக்கல மூச்சு ஓடுனா பிறக்கிறது பெண் குழந்தை. அந்த மூச்சு மடம் மாறுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் அலி. திருமூலர் திருமந்திரம். சார், இந்த நேரத்துல வலது மூக்கல தான் மூச்சு ஓடும்னு எப்படி சார் சொல்றது? ஆமாங்க, பிராக்டிக்கலா சொல்றேன். தினம் ராத்திரி 8 to 8:30 வரைக்கும் இடது பக்கத்தை கீழே வச்சு வலது பக்கத்தை மேல வச்சு படுத்து கிடந்தால் தன்னை அறியாம வலது மூக்குல மூச்சு ஓட ஆரம்பிக்கும். ஒரு 10 நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிவிட்டா 11 12 நாள் கட்டாயமா அந்த 8 to 8 அப்படித்தான் ஓடும். டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன கெட்டிக்காரத்தனம்! குளவியும் ஆனாம் வளத்தது வாகில், வளர்த்ததுன்னா வலது மூக்கல மூச்சு சூரியகலை. புலவியும் பெண்ணாம் இடத்தது வாகில், புலவி அலியாம் கொண்டகால் உக்கில், புலவி இரண்டாம் அபானன் எதிர்கிலே. மலக்காற்று எதிர்க்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் ரெட்ட பிள்ளையா பிறக்கும். சொன்னது யாரு? திருமூலர் திருமந்திரம், யோகா. அதுக்காக ரிஷிட்ட போயாச்சு. நிச்சயமா ஆண் குழந்தை பெத்து கொடுத்துருவார். இந்த பொண்ணை தயார் பண்ணி அனுப்பிச்சாங்க. இவரு உடம்பு பூரா முடியா இருக்கா, கண்ணை இறுக மூடிட்டான். என்ன ஆனாலும் சரி, முழிக்கப்படாது. குழந்தை பிறந்தது, குருடனா பிறந்தான் திருதராஷ்டிரன். ஐயோ, ராஜாவா இருக்க வேண்டியவன் குருடனா போயிட்டா ராஜாவா இருக்க முடியாதே. அம்மா, அடுத்த பொண்ணு நீ போ, கண்ணை மூடிறாதே. இவ போனா கண்ணை மூடல, முழிச்சு பாக்கறா. பேர்த்து விறுவிறுத்து வெளுத்து போனா. குழந்தை பிறந்தது, உடம்பு பூரா குஷ்டரோகம் மாதிரி வெளுத்து பாண்டு ராஜா. எவ்வளவு பெரிய செய்தியை எவ்வளவு பெரிய வியாசன் எங்கே சொல்லுகிறான்? என் புள்ள கெட்டு போச்சுன்னா நான் தான் காரணம். மறக்காதீங்க, விதை ஒண்ணு போட சொர ஒண்ணு முளைக்காது. மகாத்மா காந்தி ஒத்துக்குவார், என் மூத்த புள்ள சரியில்லாம போயிட்டான். ஏன்னா அப்போ எனக்கு காம இச்சை அதிகமா இருந்துச்சு. பின்னாலே போக போக காமம் குறையும், ஞானம் கூடும். அதனாலே பின்னாலே பிறக்கிற பிள்ளைகள் அறிவாளியாக பிறப்பார்கள். எவ்வளவு பெரிய சயின்ஸ் அந்த காலத்துல அப்படி கொண்டே வச்சார் வியாச பகவான். இதுல ரெண்டு பேருக்கு அது எப்படி ஆயி போச்சா, வேலைக்கார பொண்ணு கெட்டிக்காரி கூப்பிட்டா அவளை, நீ ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு வா, இந்த பயலுக ரெண்டு பேருக்கும் துணையா இருக்கட்டும். அவ வந்தா கம்பீரமான பொண்ணு, இவருக்கு இணையாக ஈடுபட்டாள். அற்புதமான புள்ள, அறிவாளியான புள்ள, ஞானியான புள்ள, தர்மத்தை காப்பாற்றக்கூடிய புள்ள. விதுரன் பிறந்தான், திருதராஷ்டிரன் புருடு, பாண்டு ராஜா உடம்பு பூரா வெள்ளை. மூணாவது விதுரன் பேரறிஞன். இந்த விதுரன் யாரு தெரியுமா, அதுல ஒரு கதை இருக்கு. மாண்டவியர்னு ஒரு ரிஷி மேல மரத்துல உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ராஜா வீட்டுல திருடங்க திருட போனான், திருடிக்கிட்டு வந்தான். ஒரு மாலையை இவர் கழுத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. ராஜா வீட்டு சேவகர்கள் தேடி வந்து பார்த்தா இவர் கழுத்துல ராஜாவுடைய மாணிக்க மாலைய மாட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. தியானத்தை அவன் தூக்கம்னு தானே நினைப்பான். அப்படியே கொண்டுகிட்டு போய் கழுமரத்துல ஏத்தி விட்டாங்க. கழுமரம்னா தெரியுமா, பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி, மலம் போற பாதைகளை குத்தி தலைவலியா வந்துடும். அப்பா நினைச்சாலே மூணு ஜென்மத்துக்கு தூக்கம் வராது. இங்க வந்துருச்சு தலைவலியா. ஞானி யோகி உசுறு போகல. என்னடா அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு அப்படியே இருக்காரு. ராஜா வந்து காலில் விழுந்துட்டான். எல்லாரும் இவரு பரம ஞானி மாண்டவியர், ஐயோ தப்பு பண்ணிட்டேன், இந்த கழுமரத்தை உருகு, உருக முடியல, அறத்தை வச்சு அறுத்தாங்க, கீழே எல்லாம் அறுத்தாச்சு, மேல இவ்வளவுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கு, அதை அறுக்க போனாங்க. மாண்டவியர் சொன்னார், அதை அறுக்காத விட்டு சாமிக்கு பூஜை பண்ற பொழுது பூக்குடலையே அதுல மாட்டிக்கிறேன், அந்த ஆணி அப்படியே இருக்கட்டும். நம்மளா இருந்த செப்டிக் ஆயிரும். ஒரு ஒரு சின்ன முள்ளு குத்துனதுக்கு டாக்டர்கிட்ட போய் அந்த பாடுபட்டு அத்தனை இன்ஜெக்ஷன் போடுறோம், அவ்வளவுதான். அதனால அவருக்கு பேரு ஆணி மாண்டவியர்னு பேரு. இங்க ஆணி தர்மராஜாட்ட போனார், ஏயா நான் என்ன தப்பு பண்ணனேன்னு என்ன கழுமரத்துல ஏத்தனேன். தப்பு பண்ணத்தானே ஏத்துவாங்க, நான் என்னையா தப்பு பண்ணனேன், ஏன் கழுமரத்துல ஏத்தனேன். மகா ஞானி மன்னிக்கணும், நம்ம சட்டம் சட்டம் சொல்லு. சின்ன குழந்தையா இருந்த பொழுது ஒரு வெட்டுக்கிளிய புடிச்சு ஒரு ஊசிய அது பின்பக்கம் குத்தி தலைவலியா வாங்கினீங்க. ஒரு வெட்டுக்கிளி அதுக்காக, அட பாவி, விவரம் தெரியாத காலத்துல ஒரு வெட்டுக்கிளிய குத்துனதுக்கு எனக்கு இப்படி தண்டனையா? நல்லா கேளுங்க, நான் ஒன்னும் சொல்லப்படாது, புரியுதா? எத்தனை ஆடு எத்தனை கோழி வரிசைக்கு விட்டுறோம், நான் ரொம்ப சொல்லப்படாது, அதெல்லாம் குறைச்சுக்கிட்டா நல்லது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல இந்த இடத்துல நான் சொல்ல முடியாது. ஒரு வெட்டுக்கிளி இங்க குத்தி அங்க வாங்கினதுக்கு பனிஷ்மெண்ட். ஏப்பா தர்மராஜா, நீ பூமியில பிறந்தா தானையா உனக்கு தெரியும், நீ பாட்டுக்கு எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு என்னமோ பனிஷ்மெண்ட் கொடுக்கற, நீ பூமியில் போய் பிறப்பாயாக. தர்மராஜா விதுரனா வந்து பிறந்தான். இவ்வளதும் பழைய கதை. இப்ப யார யார கொண்டாந்து நிறுத்தி இருக்கோம், வியாச பகவான் தான் இம்புட்டுக்கும் காரணம். விதையும் விளைவும், எது விதை எது விளைவு, இன்னைக்கு தலைப்பு அது கொடுத்திருக்கேன். ஆமா, திருதராஷ்டிரனுக்கு அப்பா யாரு, வியாசர். பாண்டுவுக்கு அப்பா யாரு, வியாசர். விதுரனுக்கு அப்பா யாரு, வியாசர். நல்லதுக்கும் அப்பா அவர் தான், கெட்டதுக்கும் அப்பா அவர் தான். திருதராஷ்டிரனுக்கு பொறாமை, அவன் பிள்ளைகள் பூரா அப்படியே வளர்ந்தார்கள். பாண்டு தங்கமானவன், அவன் பிள்ளைங்க அப்படி வளர்ந்தார்கள். அது தர்மம் இது அதர்மம், ரெண்டுக்கும் அப்பா யாரு, வியாச பகவான். இங்கிருந்து போன விதை விளைவை உண்டாக்கிட்டு வியாச பகவான் கடைசி வரைக்கும் இருக்கிறார். அங்கங்க தலைய காட்டுவார், பல செயல்கள் செய்வார். இது சரியா போச்சா, வியாசருடைய முக்கியமான செயல் இது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அங்கங்க வருவார், சில காரியங்களை பண்ணிட்டு போயிடுவார். இதுக்கு அடுத்து கொஞ்சம் போயிட்டு நிறுத்துவோம். அன்னைக்கு நமக்கு இன்னைக்கு வியாசர் முக்கியம், இந்த பழைய கதை முக்கியம். இது சரித்திரமா அல்லது புராணமா, சரித்திரம் நடந்தது. சரி, திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம், காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் கல்யாணம். காந்தாரி நம்ம ஆப்கானிஸ்தான், சகுனி மாமா, சகுனியினுடைய சகோதரி காந்தாரி. திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லாமலே பீஷ்மாச்சாரியார் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிவிட்டார். தெரிஞ்சது ஒன்னும் பண்ண முடியாது, அவ தம்பிகளுக்கெல்லாம் கோபம், கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு எங்கள் சகோதரியை கல்யாணம் பண்ணி விட்டீர்களே, சகுனிக்கும் அந்த கோபம். அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம், இன்னைக்கு அங்க நம்ம போக வேண்டாம். கல்யாணம் ஆச்சு, இந்த பொண்ணு பாக்கறா இவருக்கு கண்ணு தெரியாது. ஐயோ கணவனுக்கு கண்ணு தெரியாத பொழுது மனைவிக்கு மட்டும் கண் தெரியுமானால் கொஞ்சம் ஒரு ஒரு மனப்பான்மை, அதுக்கு என்ன சொல்றது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உயர்வு மனப்பான்மை வந்துடும். என்னங்க இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாப்புல வந்துடும். கூடாது. நல்லா தெரிஞ்ச கண்ணை கட்டிவிட்டான், கடைசி வரைக்கும் கண்ணை திறக்கப்படாது. அவனுக்கு இயல்பாகவே கண் தெரியாது, இவளுக்கு செயற்கையாக கண் தெரியாது, ரெண்டு பேரும் ஒண்ணு. அப்பத்தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். யாருக்காவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ வந்துட்டா கோர்ட்ல போய் தான் நிக்கும் ரெண்டும், ரெண்டு பேரும் அப்படி குழந்தை கிடையாது. இங்கே நம்ம பாண்டு, பாண்டுவுக்கும் குந்தி தேவிக்கும் கல்யாணம் நடந்தது. இந்த குந்தி தேவியை பத்தி ஒண்ணு சொல்லணுமே, ராஜா குந்தி போஜன், யாதவ வம்சம், கிருஷ்ணனுக்கு அத்தை. குந்தி யாரு? கிருஷ்ணனுக்கு முறப்படி அத்தை, யாதவ வம்சத்தில் பிறந்தவள். குந்தி தேவி 12 வயசு பொண்ணா இருக்கிற பொழுது துர்வாச மகரிஷி அங்க வந்தார். துர்வாசருக்கு எல்லா பணிவிடையும் செய்தாள். இந்த துர்வாசரை பத்தி தெரியுமா? கோபக்கார மனுஷன், அவர் சிரிச்சதா சரித்திரமே கிடையாது. எங்க இந்தியாவில ஒண்ணு சொல்லுவாங்க, உலகத்திலேயே சிரிக்காத ஆட்கள் ரெண்டு பேர், ஒருவர் நம்ம துர்வாசர், இன்ன ஒண்ணு அப்போதிருந்த இந்திய பிரதமர் நரசிம்மராவ். அவங்க அவர் முகத்தை பாருங்க, உருன்னுதான் இருப்பாரு, நல்ல மனுஷன், அது வேற முகம் அப்படித்தான் இருக்கும், கோபம் தான் எப்பவும், எப்பவும் கோபம். இன்னொன்னு தெரியுமா, துர்வாசர் யார் யார சபிக்கிறாரோ அவளதுக்கு இவருக்கு பலம் கூடும். 10 பேருக்கு சாபம் கொடுத்தா இவருக்கு பைசா சேரும்ன மாதிரி கூடும். வருஷக்கு சாபம் தான் கொடுப்பாரு புண்ணியவன். குந்தி தேவி நிறைய பண்பு உள்ளவள், எல்லா வேலையும் பார்த்தா சந்தோஷம், வரம் கொடுத்து விட்டார். பின்னால நடக்க போறத கண்டுபிடிச்சு விட்டார். எல்லாம் நன்மைக்கே, கடவுளை நம்புங்கள், எல்லாம் நன்மையாக நடக்கும். கடவுளை நம்பாதவனுக்கு நல்லது கூட கேடாகிவிடும். அதுக்குத்தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், அடிப்படை அதுதான். நம்பினாள், மந்திரன் சொன்னார், இந்தம்மா இந்த மந்திரத்தை சொல்லி எந்த தெய்வத்தை நினைத்தாலும் அந்த தெய்வம் உனக்கு முன்னால் வந்து அது போன்ற ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்கும், உன்னை தொடாது, உன்னை பார்க்கும், பார்வையினாலேயே குழந்தை கிடைக்கும், உன் வயிற்றிலிருந்து அந்த குழந்தை பிறக்காது, ஆனால் வயிற்றிலிருந்து பிறந்தாப்பலதான் அதுக்கு அர்த்தம், நீ திரும்பவும் கன்னியாகி விடுவாய். என்ன மந்திரம்? மந்திரத்தை வாங்கிட்டான், சொல்லி பார்க்கணும். இந்த சின்ன குழந்தைகள் கையில எதையாவது கொடுத்தா உடனே அதை விளையாடி பார்க்கும். இந்த மந்திரத்தை சொல்லணும், யாரையாவது நினைச்சுக்கிட்டு சொல்லணும். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் ரெண்டு, நவகிரகம் இருக்குல்ல, யார பார்க்க முடியும் உங்களால? சூரியன் சந்திரன். சூரியனை பார்த்தா கோடி சூரிய பிரகாசம், மந்திரத்தை சொன்னா சூரியன் இறங்கி வந்துட்டான். இவளை பார்க்கிறான், என்ன மாதிரி ஒரு குழந்தைய கொடுக்கறேன், வயிற்றிலிருந்து குழந்தை விழுந்துருச்சு, பாக்கறா காதுல தோடு கர்ணம், உடம்புல கவசம், குழந்தை, சின்ன குழந்தை. ஐயோ, நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, எங்கிட்ட குழந்தை பிறந்தது தெரிஞ்சா ஊர்ல பேரு கெட்டு போயிருமே, என்ன பண்ணலாம்? ஒரு பெட்டியில வச்சா, இவளுடைய சேலையை சுருட்டி அது மேல வச்சா, ஆத்துல விட்டுட்டான். அந்த குழந்தை ஆத்துல அப்படியே பரண்டு வருது. அந்த ஊர் தேரோட்டி அதிரதன், அவன் தேரோட்டி போனா குழந்தைய பார்த்தான், எடுத்தான், வளர்க்க ஆரம்பிச்சான். தேரோட்டி மகன் காதிலே குண்டலம் இருந்ததுனாலே கர்ணன். அந்த கதை அப்படி. அடுத்த கதைக்கு வரேன். குந்தி தேவிக்கு கல்யாணம் ஆச்சு பாண்டு மகாராஜா. பாண்டுவுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் ஆச்சு, மாத்திரி. குந்தி மாத்திரி ரெண்டு பண்டாட்டி. இந்த மூணு பேருமா அப்படி அந்த சோலையில் போகும் பொழுது ரெண்டு மான்கள் இணைந்து இருந்தன. இவர் அம்பு விட்டார், இறந்து போச்சு. ஆண் மான் இறக்கிற பொழுது, அட பாவி, நாங்கள் ரிஷிகள் இணைந்திருந்தோம், நீ அம்பு விட்டு கொன்று விட்டாய், உன் மனைவியோடு நீ எப்பொழுது மகிழ்ச்சியோடு இணைகிறாயோ அப்பொழுது நீயும் இறந்து போவாய். பாண்டுவுக்கு சாபம், எல்லாம் போச்சு வாழ்க்கையில, நீ என்ன இருந்து என்ன பண்றது? கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் இவன் ராஜாவா இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது, என்னடா பண்றது, குழந்தை கிடையாது. குந்தி தேவி அப்பதான், குந்தி தேவி சொல்றா, துர்வாசர் எனக்கு வரம் கொடுத்தார், எம்மா அந்த வரத்தை பயன்படுத்தி இந்த ராஜ்யத்துக்கு குழந்தைகளை உண்டாக்கு. தருமராஜா, தரும தேவதைய நினைத்தாள், குழந்தை பிறந்தது தர்மராஜா. காந்தாரிக்கு சேதி தெரிஞ்சது, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆச்சே, குழந்தை இல்லையே, அவளுக்கு மட்டும் ஆண் குழந்தை பிறந்துருச்சு, ஐயோ வயிற்றுல அடிச்சுக்கிட்டா, இத்தனை காலமா கர்ப்பம், குழந்தை பிறக்கல, பிறக்கலைங்கிற கோபத்துல வயிற்றுல அடிச்சுக்கிட்டாளா, கலைஞ்சு செதஞ்சு ரத்தம் கொட்டிருச்சு. வியாச பகவான் வந்துட்டார். 101 பாண்டா மண்கலையா அந்த ரத்தத்தை பூரா 101 கலையத்தில சேமிச்சு விட்டார். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 100 கலையத்தில 100 ஆண் குழந்தைகளும் 1 கலையத்திலே 1 பெண்ணும் உண்டானார்கள். உங்க டெஸ்ட் டியூப் பேபி முந்தியெல்லாம் இதை சொன்னா எங்களை பார்த்து சிரிப்பாங்க, டே பழைய கதையை சொல்றாங்கடான்னு. இப்ப டெஸ்ட் டியூப் பேபி இன்னைக்கு வந்துருச்சு. 101 புள்ள. அங்கே பீமன் பிறந்துட்டான். வாயு பகவானை நினைத்தால் பீமன் பிறந்தான், இந்திரனை நினைத்தால் அர்ஜுனன் பிறந்தான். மாத்திரிய கூப்டா, நீயும் குழந்தைகளை பெற்றுக்கொள். மங்களம் என்ப மனை மாற்றி மற்றதன் நன்கலம் நன் மக்கட்பேறு. உனக்கு மந்திரன் சொல்றேன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வைய மந்திரன் சொன்னான். அஸ்வினி தேவர்களை நினைச்சா ரெட்ட புள்ள நகுலனும் சகாதேவனும், மொத்தம் 5 புள்ள. இங்கே ஒரு நாள் காட்டுக்குள்ள மாத்திரியும் பாண்டுவும் போற பொழுது பாண்டு தன்னை அறியாமல் மாத்திரியோடு இணைந்தான். சாபத்தினாலே அவனும் இறந்தான். அவன் இறந்ததை பார்த்து அவளும் இறந்தாள். குந்தி தேவி 5 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரத்துக்கு வருகிறாள். இங்கே 101 டிக்கெட்டு மொத்தம், 100 ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை. துரியோதனன் இந்த வயிற்றில் அடிச்சுக்கிட்டாளா, பொறாமையோட நினைச்சாளா, அம்மா நினைப்பு தானே புள்ள, மறக்காதீங்க. தாயும் தந்தையும் என்ன நினைக்கிறாங்களோ அதை பொறுத்துத்தான் புள்ள. அந்த பொறாம இந்த துரியோதனனுக்கு பிறக்கிற போதே வந்துருச்சு. நான் ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு திருடனும் திருடியும் ராத்திரி பகலா நமக்கு பிறக்கிற பய பக்கா திருட்டு பயலா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். கர்ப்பம் 10 மாசம் குழந்தை பிறக்க போகுது. டாக்டர் வெளியே நிக்கிறார். நர்சு குழந்தைய எடுக்கிறா. நர்சு கையில போட்டிருந்த மோதிரத்தை காணா, ஒண்ணும் புரியல. யார் எடுத்திருப்பா? உள்ள வேற ஆளே இல்ல. அந்த பொண்ணு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. இந்த பிறந்த பய கைய மூடிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் வெளியில நிக்கிறார். யார் எடுத்திருப்பா? மெதுவா அவ குழந்தை எடுத்தாளா, இவன் அவ கையில போட்டிருந்ததே அவளுக்கு தெரியாம உரியிட்டான். வயிற்றிலேயே அந்த புத்தினா இவன் வெளியில வர விட்டு என்ன செய்ய மாட்டான். ராஜ் டாக்டருக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப நேரம் எல்லாத்தையும் கேட்டார், பேசினார், புரிஞ்சுக்கிட்டார். இது ரெண்டும் நினைச்சிருக்கு. நினைப்பு பிள்ளையா பிறந்துருச்சு. இந்த பய கைய மூடிட்டு இருக்கான். கை பச்சை மண்ணு, புடிச்சு இழுத்தா கையோட விரல் வந்துடும். டாக்டர் கெட்டிக்காரர். அப்படி கழுத்துல ஒரு 4 பவுன் சங்கிலி போட்டிருந்தார். கலட்டி இந்த பய கண்ணுக்கு முன்னால அப்படி ஆட்டினாரா, ஆண்ணு கைய திறந்தானா, மோதிரத்தை எடுத்து விட்டார். சரிதானா? நம்ம தான் நம்ம புள்ள, மறந்துடாதீங்க. பொறாமையினாலே வயிற்றுல அடிச்சுக்கிட்டதுனாலே பிறந்த துரியோதனன் பொறாமைக்காரனாக பிறந்தான். அவன் தம்பி துச்சாசனன் அதுக்கு மேல பிறந்தான். ஆக அதர்மத்துக்குன்னு அந்த பக்கம் 100 பேர். சகுனி சேர்ந்தான், கர்ணன் சேர்ந்தான் அந்த பக்கம். இந்த பக்கம் பாண்டவர்கள் மகாபாரத யுத்தத்துக்கு விதை அப்பொழுது போடப்பட்டது. இது இன்றைய சொற்பொழிவு. இது ஒவ்வொரு நாளும் கதையை முழுக்க நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு கண்ணனும் கீதையும், முழுக்க கிருஷ்ண பரமாத்மா. அவர் இல்லைன்னா மகாபாரதம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு தலைப்பு. இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவா மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு பாராய் நெஞ்சே.
Community Access Radio.